ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை, மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 2 சூத்திரத்து 4 அதிகரணத்திலே அதன் இறுதிப் பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. எம்பெருமானுடைய நவந்தர் பேதங்களை எல்லாம் விளக்கியருடைய ஆசிரியர் அந்த நவந்தர் வேதங்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்றால், சிவபெருமான் தன்னுடைய சக்திக்கு தந்தையாகவும் இருக்கின்றார், மகனாகவும் இருக்கின்றார், நாயகனாகவும் இருக்கின்றார், தமையனாகவும் இருக்கின்றார் என்ற செய்திகளை எல்லாம் நமக்கு உணர்த்தியது. இப்படி ஒன்றோடொன்று ஒப்பிட முடியாத உறவு முறைகள் எல்லாம் சிவசக்திக்கு சொன்னால் அது மலைவு தருகின்றதே என்று ஐயப்பாடு எழுப்பப்படும் பொழுது, சிவம் சக்தி தன்னை இன்றும் சக்திதான் சிவத்தை இன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் இன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி பன்னியாகும் தவந்தர் ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே என்று அருமையாக அதற்கு ஆசிரியர் விடையிறுத்தார். ஆக சிறந்த தவ ஞானிதான் சிவசக்தியினுடைய தொடர்பினை உள்ளவாறு அறிவார். அந்த தொடர்பாவது சிவத்திற்கு சக்தி குணமாக விளங்குவது, மற்றபடி தாயாகவும் மகனாகவும் தாரமாகவும் விளங்குதலெல்லாம் நம்மனோர் உய்யும் பொருட்டு எம்பெருமான் மேற்கொள்கின்ற நாடகங்கள்தான், வேறில்லை என்று சொல்லி அந்த உண்மையும் தவச்சீரராகிய ஞானியால்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார். அத்தகைய தத்துவ ஞானி யார் என்றால், 36 தத்துவங்களையும் உணர்ந்து அவற்றுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்ற சிவ பரம்பொருளையும் உணர்ந்த அந்த ஞானிதான் தத்துவ ஞானி என்று குறிப்பிட்டார். அப்பொழுது அந்த தத்துவங்கள் எல்லாம் ஆன்மாவையே அடைந்திருக்கின்றன. ஏனென்றால் ஆன்மாவை பற்றியுள்ள ஆணவ மனத்தை நீக்கும் பொருட்டுத்தான் இந்த தத்துவங்களை எல்லாம் ஆன்மாவிற்கு எம்பெருமான் கூட்டி வைத்துள்ளார் என்று குறிப்பிட்டார். ஆக அப்படிப்பட்டது ஒரு பொல்லாத ஆணவ மலம் ஆன்மாவை பிடித்திருப்பதாலே அந்த ஆணவ மலம் நீக்கும் பொருட்டு இந்த தத்துவங்களை எல்லாம் எம்பெருமான் உயிர்களுக்கு கூட்டி வைத்தார் என்ற செய்தியை கூறவும், அந்த ஆணவ மலம் என்ற ஒரு செய்தி இங்கே புதிதாக சொல்லப்படுவதனாலே அந்த ஆணவ மலம் என்பது யாது, அதனால் வரக்கூடிய பொல்லாமை யாது, ஏனென்றால் பொல்லாத ஆணவம் என்று அந்த பாடலில் வந்திருப்பதனாலே அதனால் வரும் பொல்லாமை யாது, அதனை போக்குமாறு யாஞ்சனம் என்றெல்லாம் கேள்விகள் எழுமன்றே. ஆகவே அந்த ஆணவ மலத்தை பற்றி அதனுடைய சொரூபத்தை விளக்கி கூறக்கூடிய அருமையான ஒரு பாடல் அதனை நாம் சிந்தித்தோம். அதன் மேல் மறுப்பு எழுந்தது, மாயையே மறைப்பை செய்யும் என்று கொள்ளலாம், உயிரின் அறிவை மறைப்பதற்காக ஆணவ மலம் என்ற ஒன்றினை கூற வேண்டியதில்லை என்று சொல்லி ஐக்கியவாத செய்வர்கள் முதலியோர் தடையெடுப்பினர். அந்த தடைகளையெல்லாம் முறியடித்து ஆணவ மலம் நிச்சயமாக உள்ளது என்று அருமையாக இந்நூல் நிலைநாட்டியது. அதனை நாம் சென்ற சிந்தனையிலே பார்த்தோம். மாயை மலம் மறைப்பை செய்வது என்று கூறுதல் பொருந்தாது. மாயை தன்னுடைய காரியங்களாகிய தனு கரண புவன போகங்களை அந்த தனு கரண புவனபோகங்களின் மூலம் நமக்கு சிறிதே அறிவு விளக்கம் செய்கின்றது. பேரறிவை விளக்காவிட்டாலும் சிற்றறிவையாவது விளக்கி நிற்கின்றது மாயை. ஆக மாயா சம்பந்தம் நமக்கு இல்லை என்றால் இந்த சிற்றறிவும் விளங்கப் போவதில்லை. முழுக்க அறியாமை மயமான கேவலாவத்தை தான் நமக்கு கிட்டும். ஆகையினாலே சிற்றறிவை விளக்கக்கூடிய மாயையினை அறிவை மறைக்கக்கூடிய மலம் என்று கூறுதல் எவ்வகையாலும் பொருந்தாது என்று சொல்லி, உயிரின் அறிவை மறைப்பது ஆணவ மலத்தின் வேலை, அதன் அறிவை ஏகதேசமாக விளக்குவது மாயாமலத்தின் வேலை. ஆகவே ஆணவ மலம் இருள் போன்றது, மாயை ஒளி போன்றது என்று ஆணவ மலத்திற்கும் மாயாமலத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை அருமையாக காட்டியிருக்கக்கூடிய பாடல்கள் 4. நான்கு பாடல்களை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். இனி ஆணவமல தூய்மையினை உடன்பட்டு, ஆனால் அந்த ஆணவமலமானது அது ஒரு வேறு பொருள் என்று, உயிரினுடைய குணமாக இருப்பதுதான் ஆணவமலம் என்று கூறக்கூடியவர்களும் உள்ளார்கள். அது நம்ம அகச்சமயத்திலே இருக்கின்றார்கள். இந்த ஆணவமலத்தை மறுத்தவர்கள் இருக்கின்றார்களே, ஆணவமலம் என்று ஒன்றே கிடையாது என்று மறுத்தவர்கள், அவர்கள் வந்து அகப்புற சமயத்தவர்கள். அகப்புற சமயத்தவர்கள் இங்கே ஆணவமலத்தை உடன்பட்டு ஆனால் அது உயிரின் குணம் என்று வாதிடுபவர்கள் அகச்சமயத்தைச் சேர்ந்தவர்கள். அதிலே முதலாவதாக கூறப்படுகின்ற பாடானவாத செய்வர்கள், முதலாவதா யாரு கூறப்படுறானோ அவன் நமக்கு ரொம்ப தள்ளி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப எல்லா சமயங்களிலும் முதலாக சொல்லப்படுவது உலகாயிடும், புறப்புறச் சமயம் தொடங்கிதான் வர்றோம். புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம், இது வந்து தொலைவிலிருந்து அப்படியே அருகே வருவது. சித்தாந்த சைவத்திற்கு மிகவும் புறம்பாக இருப்பவை எவை? புறப்புறச் சமயம். அதுல புறப்புறச் சமயங்கள் எவைன்னு சொல்ல ஆரம்பித்தால் முதல்ல உலக ஆயுதம் சொல்லுவோம். ஆகவே அந்த புறமாக இருக்கின்ற புறப்புறச் சமயங்கள்லையும் ரொம்ப எட்டக்க இருக்கிறவன் யாருன்னா உலக ஆயுதம், அதுக்கப்புறம் நால்வகை பௌத்தம், அப்புறம் சமணம். அந்த மாதிரி அகச்சமயங்கள்லயே நமக்கு ரொம்ப எட்டக்க இருப்பவங்க யாருன்னா அந்த பாடநாத செய்வர். ஏன்னா பாறை போன்று உணர்வின்றி கிடப்பதுதான் முத்தி என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரொம்ப நமக்கு நம்ம கொள்கையிலிருந்து விலகி போய்விடுகின்றார்கள். என்ன அப்படின்னா அது காரணம் இந்த கருத்து தான். ஆணவமலம் உயிர்க்கு குணம், அறியாமை, அறியாமை உயிருடைய குணம்னு சொல்லி ஒரு பொருந்தாத கருத்தினை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அதற்கு நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் எவ்வாறு மறுப்பு தருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கணும். குருடன் தன் குணம் அவித்த எனில் சடம் குருடனாகும், குருடன் தன் கண்ணின் குற்றம் கண்ணின் தன் குணமோ கூறாய், மருள் தந்தன் குணமதாகி மலம் அசித்தாகி நிற்கும், தெருள் தந்தன் குணமதாகி சித்தன நிற்கும் சீவன். குருடன் தன் குணம் அவித்த எனில், முதலடி நம்முடைய குருமூர்த்தியினுடைய பதவுரை நினைக்கொண்டு பார்த்தோம் என்றால், அவித்தை புருடன் தன் குணம் எனின், அவித்தையினை, அவித்த என்பது என்ன? ஆணவம். அது உயிரினுள் விரவி நிற்கின்றது. ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே என்று சென்ற பாடல பார்த்தோம் அல்லவா, சென்ற பாடலின் இரண்டாம் அடியில குணமுமாகவும் சொல்லலாம் அப்படின்னாரு ஆணவனத்தை. இவர்கள் வந்து அண்ணன் தம்பினே அண்ணன் தம்பி என்று சொல்லலாம் அப்படின்னா உண்மையிலே அவர்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அல்ல, அவ்வளவு நெருக்கமா இருக்கின்றார்கள். அது பற்றி அண்ணன் தம்பி என்று சொல்லலாம்னு ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். அந்த மாதிரி ஆணவமலத்தை உயிரின் குணம் என்றும் சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு நெருக்கமா அந்த உயிர் கூட இருக்கு. ஒரு பொருட்ட அதனுடைய குணம் எப்படி நெருக்கமா இருக்குமோ அந்த மாதிரி உயிரிடத்தில் ஆணவமலம் நெருக்கமாக உயிரின் அறிவில் இந்த ஆணவமலம் விரவி கலந்திருப்பதனாலே அதை நாம என்ன சொல்லலாம், குணம் என்றும் சொல்லலாம் அப்படின்னு அங்க உண்மை போட்டாரே, எதிர்மறை உண்மை. அதான் விசேடவுரையில அற்புதமாக குறிப்பிட்டார்கள், குணமும் என்னும் உண்மை எதிர்மறைக்கண் வந்தது என்ற பாடலின் விசேட உரையில. ஆனா இங்க பாடானவாதி என்ன சொல்றான் அப்படின்னா, குணம்தான் அப்படிங்க, உயிரினுள் விரவி நிற்பதாகிய அவித்தையினை, அந்த ஆணவ அறியாமையினை உயிரின் குண விசேடம் என்றால் பொருத்தம் உடைத்து, உயிரின் குணம் என்றே சொல்லிவிடலாம், அதுதான் பொருத்தமானது எனின் என்று பாடானவாதியே நீ சொல்வாய் என்றால் புருடன் சடமாகும். பாடல் எப்படி இருக்கு, சடம் புருடனாகும் இருக்கு, மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும், புருடன் சடமாகும். அறியாமை மயமான ஆணவமலத்தை நீ உயிரினுடைய குணம் என்று சொன்னால், அப்ப அறியாமையை குணமாக உடைய பொருள் எது? சடப்பொருள். அப்போ உயிருக்கு இந்த ஆணவம் குணமாக இருந்தால் சித்தாகிய உயிர் சடம் எனப்பட்டு வலுவாகிவிடும். சித்துப்பொருளை போய் சடப்பொருள்னு சொன்ன குற்றம் வந்துவிடும். உயிர் சித்துப்பொருள், அந்த சித்துப்பொருளாக உயிருக்கு அறியாமையே குணம்னு சொல்லிட்டோம்னா அப்ப உயிர் என்ன ஆயிரும்? சடப்பொருள் என்று வலுவாகிவிடும், தவறான கருத்தாகிவிடும். சித்தாகிய புருடன், புருடன் என்றால் உயிர், சித்தாகிய புருடன் சடம் எனப்பட்டு வலுவாம் ஆதலின், ஆதலின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு ஒண்ணு காட்டுறாங்க. குருடன் தன் கண்ணின் குற்றம் கண்ணின் தன் குணமோ, குருடனது கண்ணில் ஒளிக்குணத்தை மறைத்து நிற்கும் படலமாகிய குற்றம் கண்ணின் ஒளிக்குணமாதல் செல்லாமையா? கண்ணுக்கு குணம் எது, குற்றம் எது? கண்ணுக்கு ஒளிதான் குணம். அப்போ அந்த கண்ணை வந்து ஒளியை சார விடாமல் மறைத்து நிற்கின்றதே விழிப்படலம், கேட்ராக்ட் என்று சொல்கின்றார்களே அந்த படலம். அந்த படலம் வந்து கண்ணினுடைய குணமா கிடையாது, குற்றம். குணம்னா பொருளை விட்டு நீக்க முடியாது அது. ஆனா அறுவை சிகிச்சை செய்து படலத்தை நீக்கி விடுகின்றார்கள். ஆகவே குற்றம் வந்து தகுந்த உத்திகள் மூலம் நீக்கக்கூடியது. குணம் ஒருபோதும் பொருளை விட்டு நீங்காது. ஒரு பொருளுக்கு குற்றம் பொருந்திருந்தது என்றால் அந்த குற்றத்தை தக்க முறைப்படி நீக்கிவிடலாம். ஆகவே இந்த ஆணவளமானது சிவநெறி ஒழுக்கம் என்ற ஒரு தக்க முறையின்படி நீக்கத்தக்கது. ஆகவே நீ வந்து அந்த ஆணவளத்தை உயிரின் குணம்னு சொல்லிட்டா அது ஒருபோதும் நீங்காது. குணம் குனியை விட்டு ஒருபோதும் நீங்காது. அப்போ நீ இந்த ஆணவ அறியாமையை வந்து உயிரின் குணம்னு சொல்றியே, அப்போ கண்ணில் உள்ள அந்த படலத்தை கண்ணுக்கு குணம் என்று சொல்லுவாயா? குருடன் கண்ணில் உள்ள படலத்தை அந்த கண்ணுக்கு குணம் என்றா சொல்லுவாய்? குற்றம் அல்லவா அது என்று கேட்கிறேன். குருடனது கண்ணின் ஒளிக்குணத்தை மறைத்து நிற்கும் படலமாகிய குற்றம் கண்ணின் ஒளிக்குணமாதல் செல்லாமையானும் மலம் மருள் தந்தன் குணமதாகி அசித்தாகி நிற்கும். மூன்றாம் அடிய மருள் தந்தன் குணமதாகி மலம் அசித்தாகி நிற்கும் அப்படின்னு இருக்கும். அதை எப்படி வச்சுக்கணும்? மலம் அப்படிங்கறத முதல்ல வச்சுக்கணும். மலம் மருள் தந்தன் குணமதாகி அசித்தாகி நிற்கும். மலமானது மருள் என்றால் என்ன? அஞ்ஞானம். மருள் என்றால் அஞ்ஞானம். மருள் மலம் அஞ்ஞானத்தை தனது குணமாக கொண்டு குனிப்பொருளாகிய தான் சடமாய் நிற்கும் அன்றி சித்து ஆகாமையானவும். ஆணவமலம் எப்படி இருக்கின்றது? அஞ்ஞானத்தை தனக்கு குணமாக கொண்டிருக்கின்றது, அறியாமையை தனக்கு குணமாக கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆணவமலம் என்பது அதுவே குணம் அன்று. ஆணவமலம் அஞ்ஞானத்தை தனக்கு குணமாக கொண்டுள்ள ஒரு குனிப்பொருள். ஆணவமலம் சித்தாந்தப்படி ஒரு குனிப்பொருள், அதற்கே குணம் இருக்கின்றது. பாடனவாதி என்ன சொல்றான்? ஆணவத்தையே உயிருக்கு குணம்னு சொல்றான். ஆனா ஆணவமே வந்து தனக்கு குணமுடையதாக இருக்கின்றது. ஆகவே தனக்கு குணமுடைய பொருள் வந்து குனிப்பொருள் தான் சொல்லப்படும். ஆணவம் ஒரு குணம், அந்த ஆணவத்திற்கு குணம் அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குணத்திற்கு குணம் கூறுதல் குற்றம். இதை தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே ஒரு சூத்திர உரையிலே சேனாவரையர் அற்புதமாக ஆழ்ந்து ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார். குணத்திற்கு குணமின்மையின் அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த ஆராய்ச்சி இலக்கண ரீதியை. ஆகவே குணத்திற்கு குணம் கிடையாது. என்னவென்றால் ஆணவம் வந்து அஞ்ஞானத்தை அதாவது அறியாமையை குணமாக உடைய குனிப்பொருள். எந்த பொருள் அறியாமையை குணமாக கொண்டிருக்கிறதோ அந்த பொருள் சடப்பொருள். அறிவை குணமாக கொண்டிருக்கும் பொருள் சித்துப்பொருள். ஆகவே ஆணவமே வந்து ஒரு குனிப்பொருளா இருப்பதனால அந்த குனிப்பொருளாகிய ஆணவத்தை உயிரின் குணம் என்று கூறுதல் சிறிதும் பொருந்தாது என்று சொல்லி சாதிக்கின்றனர். இதெல்லாம் ஆழ்ந்த தர்க்க ஆய்வுகள். மலம் அஞ்ஞானத்தை தனது குணமாக கொண்டு குனிப்பொருளாகிய தான் சடமாய் நிற்கும் அன்றி சித்து ஆகாமையானும். சீவன் தெருள் தந்தன் குணமதாகி சித்தன நிற்கும். இது நான்காம் அடி. தெருள் தந்தன் குணமதாகி சித்தன நிற்கும் சீவன். அந்த சீவனை முதல்ல வச்சுக்கணும். சீவன்னா உயிர். உயிர் வந்து தெருளை தனக்கு குணமாக கொண்டிருக்கும். தெருள் அதாவது அறிதல் தொழில். உயிர் அறிதல் தொழிலை உடைய சித்தேயாய் நிற்கும். அதலானும் கூறாய். கூறாயின்னு எங்க இருக்கு? இரண்டாம் அடி நீச்சல் இருக்கு. அதை கடைசி வச்சுக்கணும். கூறாய் உயிரின் கண்ணே குற்றமாக காணப்படும் அறியாமைக்கு குனிப்பொருள் மலம் என வேறு உண்டு என்பது அறிவாயாக. ஆகவே அறியாமை என்பது உயிரின் குணம் அன்று, அறியாமை என்பது உயிரின் குற்றம். அப்போ அந்த அறியாமை எதனுடைய குணம் என்று சொன்னால் ஆணவமலத்தின் குணம். அறியாமையை குணமாக உடைய ஆணவமாகிய அந்த குனிப்பொருள் உயிரின் அறிவை பிணித்துள்ளது. உயிரின் அறிவு மந்த நிலையில் இருந்ததனாலே தன்னோடு அத்விதமாய் இருக்கும் சிவத்தினை சாராமல் இந்த தன்னுடைய அறிவு மந்தத்தின் காரணமாக ஆணவத்தை சார்ந்துவிட்டது. ஆகையினாலே உயிரின் அறிவில் இருக்கக்கூடிய இந்த ஆணவமலம் தான் அறியாமையை உயிரின் குணம் போல் காட்டி நிற்கின்றதே ஒழிய அறியாமை உண்மையில் உயிரின் குணம் அன்று என்று அற்புதமாக உணர்த்திருக்கிறார். இதை சுவாமியுடைய பொழிப்புரை மூலமாகவும் பார்க்கலாம். உயிரினுள் விரவி நிற்பதனை உயிரின் குண விசேடம் என்றால் பொருத்த முடைத்து எனின் அறியாது கூறினாய். ஒரு பொருளின் கண் குணத்தோடு ஒப்ப குற்றமும் உடன் விரவி நிற்கப் பெறும் என்பது குருட்டு கண்ணீர் காணப்படுதலின். குருட்டு கண்ணை மூலமா குருட்டு கண்ணை பார்ப்பதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு பொருள்ல குணம் வந்து விரவி நிற்பது மாதிரி குற்றமும் விரவி நிற்கும். அதாவது ஒளிதான் கண்ணுக்கு குணம், அந்த படலமும் எப்படி இருக்கிறது, அந்த குருட்டு விழிக்கு வந்து படலமும் அந்த கண்ணினுடைய குணம் மாதிரியே இருக்கு, ஆனா படலம் உண்மையில் குற்றம் தான். ஆகவே இந்த குற்றம் வந்து எப்படி இருக்குன்னா குணம் மாதிரியே பொருளிடத்தில் அப்படி நெருங்கி கலந்து இருக்கின்றது. அதான் சொன்னேன், ஒரு பொருளின் கண் குணத்தோடு ஒப்ப குற்றமும் உடன் விரவி நிற்கப்பெறும் என்பது குருட்டு கண்ணில் காணப்படுதலின் விரவிச்சலே பற்றி குற்றமும் குணமாதல் செல்லாமையானும் அஞ்ஞானத்திற்கு குனிப்பொருள் சடமாவதன்றி சித்தாகாமையானும். அஞ்ஞானம் உயிரின் குணம்னு சொல்லிட்டா அஞ்ஞானம் எந்த பொருளுக்கு குணமா இருக்கும், சடப்பொருளுக்கு தான் குணமா இருக்கும். அஞ்ஞானம் என்றால் அறியாமை, அறியாமை வந்து சடப்பொருளுக்கு தான் குணமா இருக்கும். அப்ப உயிரை வந்து இதை அஞ்ஞானத்தை குணமாக உடைய பொருள் உயிர்னு சொல்லிட்டா அந்த உயிராகிய குனிப்பொருள் சடமாயிரும், ஆனா உயிர் சித்து பொருள், ஆகவே அது பொருந்தாது. அஞ்ஞானத்திற்கு குனிப்பொருள் சடமாவதன்றி அப்படின்னா அஞ்ஞானமாகிய குணத்திற்கு குனிப்பொருள் சடமாவதன்றி சடமாவதன்றி சித்து ஆகாமையானும் உயிர் அறிதல் தொழிலுடைய சித்தே ஆகலானும் உயிரின்கள் குற்றமாய் காணப்படும் அறியாமைக்கு குனிப்பொருள் மலமென வேறுண்டு என்பதாம். இதனானே அறியாமை உயிர்க்கு குணம் என்னும் பாடாவாதிகள் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மலத்தின் உண்மை சாதிக்கப்பட்டது. இந்த பாட்டின் மூலமா என்ன சொல்றாங்க, முடிவுரை சொல்றாங்க கீழே என்ன சொல்றாங்க இந்த பாட்டின் மூலமாக, அறியாமை உயிருடைய குணம் என்று பாடாவாதி கூறினார். அந்த கருத்து வாங்கப்பட்டு அது மறுக்கப்பட்டு ஆணவமலத்தின் உண்மை சாதிக்கப்பட்டது என்று கூறினார். நீ அடுத்த பாடம் மிக முக்கியமான தொகுத்து கூறுகின்றார். ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மடங்களும் உயிரை எவ்வாறு பிணைத்திருக்கின்றன. ஆகவே கண்மம் மாயை என்று இரு மடங்கள் மட்டுமே கூறுதல் சித்தாந்தத்திற்கு சிறிதும் உடன்பாடென்று அது ஐக்கியவாத செய்த கொள்கை. பாசுபதர் போன்றோரும் அதை கூறுவார்கள். அவர்களாம் அகப்புறச் சமயிகள். ஆணவ மடம் பற்றி கூறுகின்ற ஆகம வசனங்களையும் இகழ்வார்கள். அது எல்லாமே அந்த ஆணவ மடம் என்ற வேலை தான். அது அந்த சார்பு மிகுதியா இருப்பதனாலதான் உண்மைக்கு புறம்பாக அவ்வாறு பேசப்படுகின்றது. அப்படி படிப்படியாக பெருமானை வழிபட வழிபட எப்பெருமான் வந்து தக்க உணர்வை ஊட்டுவார். நாமெல்லாம் வந்து திருவுரு வயத்தாலே உண்மையை உணரக்கூடிய சித்தாந்த சைவத்தை சார்ந்திருக்கின்றோம். ஆகவே சித்தாந்த சைவம் இந்த மும்மலங்களை கூறுகின்றனவே, இந்த மும்மலங்களும் உயிரை எவ்வாறு முத்தி அடைய விடாமல் தடுத்து நிற்கின்றன என்ற அரிய கருத்தினை கூறக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு பாடலை இப்பொழுது பார்க்க இருக்கின்றது. மும்மலம் நெல்லினுக்கு முளையொடு தவிடு உமிப்போல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும் என்ன. இதுவும் நாம பதவுரை பார்த்தா நமக்கு நல்லா தெளிவாகும். மும்மலம், மும்மலம்னா இதெல்லாம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இந்த நூல்ல எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா இந்த இரண்டாம் சூத்திரத்துல தான் மலங்களை பற்றி கூறுகின்றார். அதுல முதல்ல இரண்டாம் அதிகரணத்துல, இந்த இரண்டாம் சூத்திரத்து இரண்டாம் அதிகரணத்துல கண்மமலத்தை பற்றி தான் முதல்ல கூறினார். தன்மமோடு அதன்மமாகி அப்படிங்கிற பாடல், கண்மமலத்தை பற்றி விளக்கக்கூடிய பாடல். ஒவ்வொரு மலத்துக்கும் ஒவ்வொரு பாடல், அருமையா அந்த மலத்தினுடைய இயல்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய பாடல் சித்தியார்ல தான் இருக்கு. கண்மமலத்தை பற்றி விளக்குவதற்கு ஒரு பாடல், அது தன்மமோடு அதன்மமாகி என்று தொடங்கிய பாடல், அதை பார்த்தோம். அப்புறம் மாயாமலத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல், அது நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் அப்படின்னு வரக்கூடிய பாடல். அப்புறம் ஆணவமலத்தை பற்றி விளக்கக்கூடிய பாடல் இப்ப இந்த அதிகரணத்துல பார்த்தோம், நான்காம் அதிகரணத்துல இல்லையா. மாயை பற்றி மூன்றாம் அதிகரணத்துல, கண்மம் குறித்து இரண்டாம் அதிகரணம், மாயை பற்றிய பாடல் மூன்றாம் அதிகரணம். இந்த நான்காம் அதிகரணத்துல ஆணவமலத்தை பற்றி விளக்கக்கூடிய பாடல், ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் என்ற பாடல். ஆகவே இப்படி கண்மமலத்தை பற்றி இரண்டாம் அதிகரணத்தில் கூறி, மாயாமலத்தை பற்றி மூன்றாம் அதிகரணத்தில் கூறி, ஆணவமலத்தை பற்றி இந்த நான்காம் அதிகரணத்தில் கூறியுள்ளாரே, இந்த கண்மம் மாயை ஆணவம் என்ற மூன்று மலங்களும் அந்த முறைப்படியே சொல்றாங்க. அதான் பதவியில் சொல்றாங்க மும்மலம் அப்படிங்கும் போது மேலே தன்மமோடு அதன்மமாகி என கூறப்பட்ட கண்மமலமும், இரண்டாம் அதிகரண பாடல்ல தன்மமோடு அதன்மமாகி என கூறப்பட்ட கண்மமலமும் அதன் பின்னாக, அதன் பின்னாகன்னா அந்த இரண்டாம் அதிகரணத்துக்கு அப்புறம் மூன்றாம் அதிகரணத்துல நித்தமாய் அருவாய் என கூறப்பட்ட மாயாமலமும், என்ன மூன்றாம் அதிகரணத்துல கூறப்பட்ட நித்தமாய் அருவாய்னு அந்த தொடங்கி வருகிற பாடல்ல கூறப்பட்ட மாயாமலமும் ஈண்டு கூறப்பட்ட ஆணவ மலமும், அதாவது இந்த நான்காம் அதிகாரத்திலே ஒன்றதாய் அநேகச்சத்தி உடையதாய் என்று தொடங்கி விளக்கப்பட்ட ஆணவ மலமும் ஆகிய இம்மும்மலங்களும், ஆகிய இது மூன்று மலங்களும் எப்படி இந்த உயிரை பிணித்திருக்கின்றன இந்த மூன்று மலங்களும் அப்படின்னா, உதாரணம் சொல்றாங்க, நெல்லினுக்கு முளையொடு தவிடு உமி போல். நெல்லுக்கு வந்து முளை உண்டு, தவிடு உண்டு, உமி உண்டு. நெல்லிடத்தில் இந்த மூன்றும் இருக்கு, அதான் எடுத்துக்காட்டு. நெல்லினுக்கு முளையொடு தவிடு உமி போல். முளைனா என்னன்னா முளைத்தர் சக்தி, அதுதான் முளைன்னு சொல்லப்படுது. நெல்லுக்கு முளை, அதாவது முளைத்தர் சக்தியும் தவிடும் உமியும் போல. அணுவின் உண்மை வடிவினை, அணுனா உயிர், ஏன்னா ஆணவ சம்பந்தம் இருந்தாலே அது என்ன பண்ணும், உயிரை வந்து வியாபக பொருளாகிய உயிரை அணுத்தன்மை பட்டு நிற்க செய்யும். அதனாலதான் அந்த மலத்திற்கு ஆணவம்னு பெயர் வந்தது. ஆணவம் என்ற பெயர் வந்து காரண பெயர். வியாபகமாகிய உயிரை அணுத்தன்மை பட செய்து நின்றனால் ஆணவம், அதனால உயிருக்கு அணுன்னு பெயர் வந்தது. ஆமா, இந்த மரங்கள் என்ன பண்ணுது, நெல்லிடத்திலே முளைத்தர் சக்தியும் உமியும், முளைத்தர் சக்தியும் தவிடும் உமியும் போல. உயிரினது தற்சொரூபத்தை, அணுவின் உண்மை வடிவினை, உயிரின் தன் சொரூபத்தை மம்மர் செய்து மறைத்து நின்று, மம்மர் செய்து மறைத்து நின்று. மம்மர் செய்து இரண்டாம் அடியின் தொடக்கத்தில் இருக்குது, மறைத்து நின்று இரண்டாம் அடியின் இறுதியில் இருக்கின்றது. இதை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும், மம்மர் செய்து மறைத்து நின்று. மம்மர் செய்துனா என்ன, மம்மர்னா மயக்கம், மயக்கம் செய்து மறைத்து நின்று, மயக்கத்திற்கு ஏதுவாக பந்தித்து நின்று. மலங்களும் உயிர் மயங்குவதற்கு ஏற்றவாறு, அதாவது நித்த அனித்த பொருளை நித்த பொருள் என்றும் துன்பத்தை இன்பம் என்றும் மயங்குமாறு பந்தித்து நின்று. என்னது என்ன காரியங்களை செய்து, பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் முறையே போட்டாங்க. முறையே அந்தந்த மலத்து கூட அந்தந்த தொழிலை கூட்டிக் கொள்ள வேண்டும். பொய்மை புரியா நின்ற போகமும், முதல்ல சொன்னது கண்ணமலம், இது போகத்தை பண்ணும். ரெண்டாவது பந்தமும், ரெண்டாவது சொன்னது மாயாமலம், இது பந்தத்தை செய்யும். போத்திருத்துவமும், மூன்றாவது சொல்லியிருக்கிறது ஆணவமலம், இது போத்திருத்துவத்தை செய்யும். பொய்மை புரியா நின்ற போகமும் பந்தமும் போத்திருத்துவமும் பண்ணுவனவா, ஆக முறையேன்னு சொன்னதுனால கண்மமலம் போகத்தை பண்ணும், மாயாமலம் பந்தத்தை பண்ணும், ஆணவமலம் போத்திருத்துவத்தை பண்ணும். சரி, இந்த மூன்று மலங்கள் மட்டுமா, இன்னும் இரு மலங்கள் சொல்லுவேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும், நான்காம் அடியில் சொன்னார். அதை வந்து நாம் எப்படி வச்சுக்கணும், இம்மலம் மூன்றினோடும் இன்னும் இருமலம் இசைப்பன். இம்மலங்கள் மூன்றினோடும் கூடி நின்று வந்திப்பன, வேறும் இருமலங்கள் உள என்க. பதவுரை. இப்ப சுவாமிகளுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். சுவாமியுடைய பொழிப்புரை, மேலே தன்மமோடு அதன்மமாகி என கூறப்பட்ட கண்மமலமும், அதன் பின்னாக நித்தமாய் அருவாய் என கூறப்பட்ட மாயாமலமும், ஈண்டு கூறப்பட்ட ஆணவமலமும் ஆகிய இம்மூன்று மலங்களும் நெல்லுக்கு முளை தவிடு உமி போல் உயிரை பந்தித்து நின்று முறையே போகமும் பந்தமும் போத்திருத்துவமும் பண்ணுவனவாம். இம்மலங்கள் மூன்றனோடும் கூடி நின்று பந்திப்பன, வேறும் இருமலங்கள் உள என்பதாம் என்பது சுவாமியுடைய பொழிப்பொருள். இது நிரல் நிறை. எப்படி நிரல் நிறை அப்படின்னா, போகம் பந்தம் போத்திருத்துவங்கள் பண்ணும் சொன்னது நிரல் நிறை. முளை தவிடு உமி போகம் பந்தம் போத்திருத்துவம் நிரல் நிறையா கொள்ளணும். ஏன்னா இந்த நூல்லையே முதல்ல முதல்ல கண்மமலத்தை பற்றி சொல்லி, அப்புறம் மாயாமலத்தை பற்றி சொல்லி, அப்புறம் ஆணவமலத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்த முறைப்படியே இங்க வந்து முளை தவிடு உமின்னாங்க. கண்மமலம் முளைத்தர் சக்தி போன்றது, மாயாமலம் தவிடு போன்றது, ஆணவமலம் உமி போன்றது. அவை எப்படி உயிரை பிணித்து நிற்கின்றன, கண்மமலம் போகத்தை செய்கின்றன. கண்மமலம் போகத்தை செய்கிறது, மாயாமலம் பந்தத்தை செய்கிறது, ஆணவமலம் போத்திருத்துவத்தை செய்கிறது. ஆகவே அந்த வரிசைப்படி போக பந்த போத்திருத்துவம், கண்மம் மாயை ஆணவம், போகம் பந்தம் போத்திருத்துவம். ஆக ஆணவம் கண்மம் மாயை என்று முறைப்படி சொல்லுவோம். முதல்ல இருக்கிற ஆணவமும் மூன்றாவதா இருக்கிற மாயையும் இடமாற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த நூல்ல ஒரு முறைப்படி சொல்லி வருகின்றன. இப்ப சுவாமிகள் விசேட உரையிலே விளக்குகின்றார்கள். என்ன சொல்லியிருக்கின்றார்கள், கண்மமலம் போகத்தை செய்கின்றது, மாயாமலம் பந்தத்தை செய்கின்றது, ஆணவமலம் போத்திரத்துவத்தை செய்கின்றது. எப்படி செய்கின்றது ஒவ்வொன்றும் அதை விளக்குகின்றார். அது ரொம்ப அற்புதமான தொகுதி. கண்மமலம் போகம் பண்ணுதலாவது, கண்மமலம் போகம் பண்ணுதலாவது என்று தொடங்கிக் கொள்கின்றார். இதுல என்ன சிறப்புன்னா, அந்த உதாரணத்தோடு சேர்த்து விளக்குகின்றார். அதாவது நெல்லிற்கு முளைத்த சக்தி மாதிரி கண்மமலம் இருக்கிறது, அதையும் சேர்த்து விளக்குகின்றார். எப்படி இது முளைத்த சக்தி மாதிரி இருக்கிறது, எப்படி இந்த கண்மமலம் போகத்தை பண்ணுகிறது, அதே மாதிரி மாயாமலம் தவிடு மாதிரி நாங்களே, எப்படி அது தவிடு மாதிரி, நெல்லுக்கு தவிடு மாதிரி எப்படி உயிருக்கு மாயாமலம், அந்த மாயாமலம் எப்படி போகத்தை செய்கிறது, ஆணவமலத்தை நெல்லுக்கு உமி மாதிரின்னு சொன்னாங்களே, அந்த ஆணவமலம் எப்படி நெல்லுக்கு உமி மாதிரி உயிரிடத்தில் இருக்கின்றது, அந்த ஆணவமலம் போத்திருத்துவம் செய்யும் சொன்னாங்களே, எப்படி போத்திருத்துவம் செய்கின்றது, போத்திருத்துவம்னா என்ன என்ற உண்மைகளை எல்லாம் அருமையாக விளக்குகின்றார். கண்மமலம் போகம் பண்ணுதலாவது, நெல்லின்கண் உலகாகிய முளைத்தற் சக்தி முளையை தோற்றுவிக்குமாறு போல உயிரின்கண் சுகதுக்கங்களை முதற்காரணமாய் நின்று தோற்றுவித்தல். கண்மமலம் போகம் பண்ணுதல்னா எப்படி, நெல்லிடத்திலே இருக்கக்கூடிய முளைத்தற் சக்தி என்ன பண்ணும், நெல்லிடத்தில் முளையை தோற்றுவிக்கும். முளை விட்டுட்டு சொல்றோம் இல்லையா, நெல்லிடத்திலே உள்ளதாகிய முளைத்தற் சக்தி அந்த நெல்லிடத்தில் முளையை தோற்றுவிக்கும். அது மாதிரி உயிரிடத்திலே சுக துக்கங்களை, அதாவது இன்ப துன்பங்களை தோற்றுவிப்பது எதுனா கண்மமலம் தான். அப்ப இங்க கண்மம்னு அந்த முன்வினையை சொல்கின்றார். முன்வினையாக ஒரு புண்ணியம் நம்முடைய புத்தி தத்துவத்திலே சஞ்சிதமாய் கிடந்ததென்றால் அது இன்பமாகிய காரியத்தை தோற்றுவிக்கும். அது மாதிரி பாவம் என்ற அந்த முன்வினை இருந்ததென்றால் அது துக்கம், அதாவது துன்பத்தை தோற்றுவிக்கும். ஆக முளைத்த சக்தி எப்படி நெல்லிடத்திலே முளையை தோற்றுவிக்கிறதோ அது மாதிரி இந்த முன்வினையாகிய இந்த சஞ்சிதம் சுகம் துக்கம் என்ற போகங்களை, இன்ப துன்பம்தான் போகம் அனுபவம், ஆகவே இந்த போகங்களை செய்வது புண்ணிய பாவமாகிய அந்த கண்மம் தான். ஆகவே போகங்களுக்கு முதல் காரணம் கண்மம், போகங்களுக்கு முதல் காரணம் கண்மம். மண்ணிலிருந்தான் பானை வருது, அதே மாதிரி புண்ணியம்தான் இன்பமா ஆகுது, பாவம் தான் துன்பம் ஆகுது. வெளியே இருந்து வர்றது மாதிரி தெரியுது, அப்படி தோன்றுவது இல்லையா. நம்ம இடத்துல அந்த முன்வினை இருந்தாதான் அது வரும். இதை கூட சர்க்காரியவாதம் என்று சொல்லி விளக்கினார்கள். உள்ளதுதான் தோன்றும், புத்தி தத்துவத்தில் உள்ள புண்ணிய பாவங்கள் தான் இன்ப துன்பங்களாக வரும், மற்றவர்கள்லாம் வாயில்கள் தான் வற்று. ஆகவே உயிரின்கண் சுகதுக்கங்களை முதற்காரணமாக நின்று தோற்றுவித்தல் கண்மம். இதுதான் கண்மமலம் போகம் பண்ணுதல். அடுத்தால மாயாமலம் என்ன பண்ணுதுன்னு சொன்னாங்க, பந்தம் பண்ணுகின்றதுன்னு சொன்னாங்க. மாயாமலம் எவ்வாறு பந்தம் செய்கிறது என்பதை பார்க்கலாம்.